என் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர் பேரு பெற்றோர். ஆயும் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 31 முதல் 42 முடியும். இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். யூதர்கள் அவரை பார்த்து, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம்? நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமைகளாய் இருந்ததில்லை, நாங்கள் ஆபிரகாமின் வழிமரபினராயிற்று என்றார்கள். அதற்கு இயேசு, பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். வீட்டில் அடிமைக்கு நிலையான இடமில்லை, மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் என்பது எனக்கு தெரியும், ஆனால் என் வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இடம் பெறாததால் நீங்கள் என்னை கொல்ல முயலுகிறீர்கள். நான் என் தந்தையிடம் கண்டதை சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து கேட்டதை செய்கிறீர்கள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, ஆபிரகாமே எங்கள் தந்தை என்றார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் ஆபிரகாமின் மக்கள் என்றால் அவரை போல செயல்படுவீர்கள், ஆனால் கடவுளிடமிருந்து கேட்டறிந்த உண்மையை உங்களுக்கு எடுத்துரைத்த என்னை நீங்கள் கொல்ல முயலுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே, நீங்கள் உங்கள் தந்தையரை போல செயல்படுகிறீர்கள் என்றார். அவர்கள், நாங்கள் பரத்தமையால் பிறந்தவர்கள் அல்ல, எங்களுக்கு ஒரே தந்தை உண்டு, கடவுளே அவர் என்றார்கள். இயேசு அவர்களிடம் கூறியது, கடவுள் உங்கள் தந்தையெனில் நீங்கள் என்மேல் அன்பு கொள்வீர்கள். நான் கடவுளிடமிருந்து இங்கு வந்துள்ளேன், நானாக வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார்.
ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை மீண்டுமாய் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இறைவார்த்தையினுடைய அந்த அருமையான அனுபவத்தோடு பயணிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் பார்க்கிற போது நாங்கள் ஆண்டவருக்குள் மகிழ்கிறோம். ஏனென்றால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு வெறுமையான ஓட்டத்தை ஓடாமல் ஒரு நிறைவான ஓட்டத்தை ஓட நீங்கள் ஆசைப்படுவதும் அதற்கான முயற்சிகளை எடுப்பதும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீங்கள் ஓடுகிற போது அதில் விழுகிற சிலவித தவறுகளை மாற்றிக்கொள்ள நினைப்பதும் அதில் எழுகிற சில சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கொள்ள நினைப்பதும் எங்களை அழைப்பது அல்லது வேறு தளங்களை தாண்டி சொல்வதெல்லாம் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் அடையாளமாக இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் நிறைவை காண்பீர்கள் என்பதில் ஐயமில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு குழந்தைகள் எல்லாம் மீண்டுமாய் இந்த பள்ளிக்கூடங்கள் பாடசாலைகள் எல்லாம் அடைக்கப்பட்டு கிடக்கிற ஒரு வேதனையை பார்க்கிறோம். ஒரு சில தேசத்திலே எல்லாம் ஒரு மாதிரியாக இயங்கி கொண்டிருந்தாலும் ஒரு உள்ளத்திலே ஒரு அச்சம் பயம். ஒரு சில நாடுகளிலே அரசு இந்த சூழலில் கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு அடக்குமுறையை வைக்கிற ஒரு வேதனையை பார்க்கிறோம். அநேகர் எங்களுக்கு இந்த மாதிரியான சூழல்களில் நாங்கள் சிக்கி தவிக்கிறோம் என்று நீங்கள் எங்களிடத்தில் ஜெபிக்க கேட்கிறீங்க. நாங்கள் உறுதியாய் உங்களுக்கு சொல்லுகிறோம், நாங்கள் இங்கிருந்து உங்களுக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம உள்ளத்திலே தாங்கி வைத்திருக்க வேண்டும். என்ன வார்த்தை தெரியுமா? துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன். ஆண்டவர் நமக்கு துன்பங்களை எல்லாம் சேர்த்து வை, துன்பங்களில் நீ தோண்டு விடாதே. ஆண்டவருடைய பிள்ளைகள், நான் இலங்கை மண்ணுக்கு சென்ற பொழுது அங்கு மக்கள் அவர்களுடைய வேதனைகளை கொட்டியதை நான் பார்த்து வேதனைப்பட்டதுண்டு. அவர்கள் உறவுகளை இழந்த நிலையிலே அந்த உறவுகளை சொன்னால் புரியாது என்று அவர்கள் தங்களுடைய கையில் இருக்கிற புகைப்படங்களை, ஃபோட்டோஸை காட்டி ஜெபிக்க வைப்பாங்க. இந்த நபருக்காக ஜெபிங்க என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்கிற அந்த மனநிலையெல்லாம் பார்த்து நான் மெய்சிலிர்த்திருக்கிறேன். ஆகவே தான் கடவுள் அந்த மக்களின் மீது மீண்டும் மீண்டும் இரக்கமாக இருக்கிறார். நான் அவர்களை ஒரு குருவி கூட்டுக்கு நான் சமமாக பார்க்கிறேன். குருவிக்கூடு ஒரு ஏதோ காட்டில் அடித்து கீழே விழுந்துருச்சுன்னா அது உடனே உட்கார்ந்து அழுவதில்லை, அது மீண்டும் தன்னுடைய கூட்டை கட்டி எழுப்புகிறது. அதே போல் நம்முடைய தமிழர்கள் இலங்கை பகுதிகளிலே வேதனைகளையும் கஷ்டங்களையும் சந்தித்த போதெல்லாம் அவர்கள் மீண்டும் மீண்டும் தங்களை கட்டி கொண்ட அனுபவத்தை தான் நான் அவர்களிடமிருந்து பார்க்கிறேன். அப்படிப்பட்ட அந்த குடும்பங்கள், அந்த மக்கள் இன்றைக்கு அநேகருக்கு அவர்கள் ஒளியாக இருக்கிறார்கள். இதோ நாம் உடைந்து போவதற்காக அல்ல, நடந்ததை நினைத்து கடவுளை அவதூறு பேசி கடவுளை புறம்பே தள்ளுவதற்கும் அல்ல, மாறாக துன்பங்களையெல்லாம் கடவுள் இன்பமாய் மாற்றுவார். நாங்கள் சந்தித்த துன்பங்களெல்லாம் ஏதோ உலகத்தின் பார்வையிலே இழப்பை போல தோன்றினாலும் அது அழிவுக்கான இழப்பல்ல, மாறாக கடவுள் எங்களை இதோ அடுத்த உலகம், நாம் விரும்பி காத்து கொண்டிருக்கிற கடவுள் திட்டமிட்டு இருக்கிற அந்த இறையாட்சி என்கிற புதிய உலகத்திலே இதோ இவர்களுடைய துன்பங்கள் எல்லாம் கணக்கில் எடுத்து கொள்ளப்படும் என்பதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. நீதிக்காக போராடுகிற பிள்ளைகள், அநீதியின்படியாக துன்பப்படுத்தப்பட்ட பிள்ளைகள் ஒரு நாளும் கடவுளிடமிருந்து நீதியை பெறாமல் போக மாட்டார்கள். காயின் ஆபேல், ஆபேல் கொல்லப்பட்ட பிறகு கடவுளே ஆபேலுக்காக பேசினார், காயின் தம்பி எங்கே, அவனுடைய இரத்தம் எனக்கு முன்பாக பேசி கொண்டிருக்கிற கூக்குரலிடுகிறது என்று சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் தேவ பிள்ளைகளே, இது ஆண்டவர் இன்றைக்கும் அந்த போராடுகிற அல்லது போராட்ட களங்களிலே தங்களை இழந்து போன பிள்ளைகளுக்காக கடவுள் என்ன செய்கிறார் என்றும் அவர் குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவர்களுக்குரிய பங்கை அவர் கொடுக்க இறங்கி வருவார். இதோ இந்த அருமையான நாளில் இந்த ஒரு கருத்தியல் சிந்தனையை உள்தாங்கியவர்களாக நம்முடைய நியாயமான நேர்மையான துன்பங்கள் ஒரு நாளும் சக்தியை இழந்து விடுவதில்லை. உண்மை ஒரு நாள் ஜெயிக்கும் ஜெயிக்கும்னு சொல்கிறாங்க, உண்மை ஒரு நாள் வெல்லும்னு சொல்லுவாங்க. நாம் பார்க்குற பார்வை உலகத்தில் எங்கெங்கே இவ்வளோ உண்மைக்காக இவ்வளோ நின்று போராடணும், கடைசியில் உண்மை ஜெயிக்காமல் போயிடுச்சே அப்படின்னு நம்ம கவலைப்பட்ட நேரங்கள் ஒரு முறை இருமுறையாக இருக்க முடியாது. ஆனால் கடவுளுடைய பார்வையில் இந்த வாழ்வு என்பது இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற அந்த வாழ்க்கையோடு மட்டும் அது முடிவடைவதல்ல, கடவுளுடைய அந்த வரைவின்படி திட்டத்தின்படி வாழ்வு என்பது இந்த உலகத்தை தாண்டி கடந்து செல்கிறது. அதனால தான் இந்த உண்மை என்கிற ஒரு நிலை, உண்மைக்கு உண்மை வெல்லும் என்கிற ஒரு அந்த ஒரு சொற்றொடர், ஒரு முதுமொழி, இந்த உலகத்தோடு அது முடியாதுங்க. கண்டிப்பாக இந்த உலகத்தை கடந்து கடவுளுடைய அந்த வாழ்வு என்கிற திட்டத்துக்குள்ளே இந்த உண்மை ஒரு நாள் கண்டிப்பாக வெல்லப்போகுது. இயேசுசாமி உண்மைக்கு சான்று பகிர்ந்தார். பிலாத்துக்கு முன்னாடி நின்னார். அந்த பிலாத்து கேட்குறாரு, அந்த அரசன் கேட்குறான், நீ எதுக்கு யா இங்கே வந்த அப்படின்னு கேட்பான். நான் அவர் சொல்வார், நான் உண்மைக்கு சான்று பகிர வந்தேன் அப்படின்னு. நீ அரசனா அப்படிலாம் கேட்டுட்டு எல்லாத்துக்கும் பதில் சொல்வார் இயேசு. அப்போது ஒரு கேள்வி கேட்பார், நீ எதற்கு இங்கே வந்த, நீ உண்மைக்கு சான்று பகர வந்தேன். அப்போ அவன் கேட்பான், உண்மையா அது என்னன்னு கேட்பான். அப்போ இயேசு உடனே நான் உண்மை என்று பேசுவது அப்படின்னு சொல்லி அவர் பெரிய ஒரு பிரசங்கம் வைக்கலாங்க, அமைதியாக இருப்பார். அமைதியாக இருந்தார். ஏன் தெரியுமா? இந்த அமைதி வார்த்தைகள் பேசுவதை விட ஆழமானது, ஆழமான ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. நீ பார்க்கிறிய, நான் தான் உண்மை. அதைத்தான் அவர் பல விதத்தில் வெளிப்படுத்தினார். இதோ நானே உண்மையாக இருக்கிறேன், நானே உனக்கு வழியாக இருக்கிறேன், நானே உனக்கு உயிராக இருக்கிறேன், வழியும் ஜீவனும் உண்மையும் நானேன்னு சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த இடத்துல அமைதியாக இருந்து காட்டுறார், நான் தான் உண்மை. அதனால தான் யோவான் எழுதிய அந்த முதல் திருமுகத்தில் நம்ம பார்க்குறோம், நீ பாவம் செய்யவில்லை என்று சொன்னீன்னா உண்மை உன்னிடத்தில் இல்லைன்னு எழுதியிருக்கோம். எவன் ஒருவன் தான் பாவம் செய்யவில்லை என்று சொல்கிறானோ அவனிடத்தில் உண்மை இல்லை. உண்மை இல்லைன்னா அங்கே என்ன இல்லை, இயேசு இல்லைன்னு அர்த்தம். இயேசு இல்லாத இடத்துல யார் இருப்பா, பிசாசு இருக்குதுன்னு அர்த்தம், அவ்வளோதான். அப்போ பாவம் செய்தவர்கள் தன்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்வது, அதான் உண்மை நிலையினுடைய ஒரு அடிப்படை தத்துவமாக விவிலியம் பார்க்கிற. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த உண்மையான தேவன் எப்படி தன்னுடைய இயல்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று வேதத்தில் பார்க்குறோம். அந்த வேதம் வெளிச்சமாய் காட்டுகிற அடையாளத்தின் வழியாகத்தான் இந்த உண்மையினுடைய கரம் பிடித்து நம்ம அழைத்து செல்லப்படுகிறோம். அப்போ இந்த உண்மையின் கரம் பிடித்து அழைத்து செல்லப்படுறவங்க எவ்வளவு கஷ்டத்தை அவங்க சந்தித்தாலும் இந்த உலகத்தின் பார்வையில் அவங்க கஷ்டத்தோடு செத்தது போல் தெரியும். ஆனால் வாழ்வு முடியலை, இங்கே வாழ்வு இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகி போகுதுங்க, அடுத்த வாழ்க்கைக்கு போகுது. அங்கே நீ கண்டிப்பாக உண்மையை பார்ப்ப. நம்மளுடைய இலக்கு, உலகத்தில் வாழ்கிறவனுடைய பார்வையினுடைய இலக்கு என்னென்னா, இதோ இந்த உலகத்தில் நான் சாவுற வரைக்கும் நல்லா வாழ்ந்துடணும். பாருங்கள், அது குறுகிய மன ஓட்டம், குறுகிய ஒரு மனநிலை. ஆண்டவர் விசாலப்படுத்து உன் பார்வையை அப்படிங்கிறார். விசாலப்படுத்து, நம்ம இந்த உலகத்தில் நேர்மையாக இருக்கிறது, அநீதிக்கு குரல் கொடுக்க இதெல்லாம் செய்கிறோம். கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டு எல்லாம் சரின்னு சொல்லிகிட்டு இருக்க முடியாது இல்லையா. அதனால் நம்ம இந்த உலகத்தில் எதை நியாயத்தை நம்ம நிலைநிறுத்துகிறோமோ அதுக்கு நமக்கு அடுத்த வாழ்க்கையில் கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்க போகிறது. இதைத்தான் பலர் என்ன செய்கிறாங்க, தவறாக புரிந்து கொண்டு, அட இந்த உலகத்தில் ஒழுங்காக நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போவோமே, என்னத்தை அடுத்த உலகத்தில், அதனால் என்ன செய், எந்த பாவத்தை செய்யணுமோ செஞ்சுக்கோ, எந்த தப்ப பேசணுமா பேசிக்கோ, எந்த குறுக்கு வழியில் போகணுமா போய் நீ சாதிக்க வேண்டியதை சாதிச்சுக்கோ. பாருங்கள், நம்ம எல்லாம் அந்த வழிகள் போகிறவர்கள் சந்திக்க போகிற வேதனை ஒரு வித்தியாசமாக இருக்க போகிறது. இப்படிப்பட்ட சூழலில் தான் இன்றைக்கி நமக்கு ஒரு செய்தி ஒன்று ஆழமாய் சொல்லப்படுகிற. இந்த சாத்ராக்கு மேசாக்கு அபேத்நேகு முதல் வாசகத்தில் நம்ம பார்க்குறோம் பாருங்களேன். தானியல் நூலிலிருந்து நெபுக்கத்நேசர் அவர்களை நோக்கி அவன் சொன்ன உடனே இந்த சிலைகளை வணங்கணுன்னு சாத்ராக்கு மேசாக்கு அபேத்நேகு என்ன செய்கிறாங்க, அந்த தெய்வத்தினுடைய சிலைகளை வணங்கலை. அது வெறும் சிலைகள், அதனால் உண்மையான தெய்வத்தை தான் நம்ம வணங்குவோன்னு சொல்லி வணங்கலை. அதனால் அவங்க தீச்சுளையில் போடப்படுவதெல்லாம் நீங்கள் வாசிக்க கேட்டீங்க. அவங்க பாருங்கள், ஒரு சிலை வழிபாட்டினுடைய தன்மையை அறிவறுக்கிறாங்க. அப்போ அந்த கடவுளுடைய தன்மையை வேறு விதமாய் அவங்க புரிந்து வைத்திருக்கிறாங்க. இன்றைக்கி நற்செய்திக்குள்ளே வருகிற போது அதில் ஒரு ஆழமான அந்த தொடர் சிந்தனையை நம்ம பார்க்கலாம். இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, நல்லா கவனிங்க, இதெல்லாம் வார்த்தைகள்லாம் சும்மா எழுதிரல, ஆவியானவர் இதோ உணர்த்தியபடியாகத்தான் இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டு இருக்கிறது. அதனால தான் பைபிள் படிக்கும்போது ரொம்ப ஆழமாக நிதானமாக வேகமாக வாசிக்கும் போது ஒரு தடவை வாசிச்சுருங்க, ஆனால் அடுத்த முறை வாசிக்கும் போது உட்கார்ந்து நிதானமாக அந்த வார்த்தையை, ஆண்டவரே எனக்கு விளக்குங்க, ஆவியானவரை விளக்குங்க, ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு ஜெபித்து வாசிங்களேன். வார்த்தை சொல்லுகிறது, இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி. தம்மை நம்பியவர்களுக்கு யாராவது நம்பிக்கை துரோகம் செய்வாங்களா, கடவுள் செய்வாரா, அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். தம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாக இருப்பீர்கள். எதை, என் வழியை கடைபிடித்து வந்தால்னு சொல்லலைங்க, நான் செய்கிறத நீ கடைபிடித்து வந்தீனான் சொல்லலை. பாருங்கள், நான் விட்டுட்டு போன இந்த வேலையை அப்படி சொல்லலை, என் வார்த்தைகளை. இப்போ கடவுள் எதை மையப்படுத்துகிறார் பாருங்கள், வார்த்தை. அது செய்தினா சீடராக இருப்ப, இன்னொன்று பாருங்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள். உண்மையை அறிந்துட்டால், இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சிட்டா அந்த உண்மையின்படி நீங்கள் போவீங்க, அப்போ நீங்கள் உண்மையாகவே இருப்பீங்க. உண்மையை அறிந்தவர்களாக இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். அந்த உண்மை என்ன கொடுக்குது பாருங்கள், விடுதலை. இது தானே நமக்கு வேணும், இந்த ஆத்மா பாவத்தினுடைய கட்டுகளிலிருந்து விடுதலை பெறணும், இந்த உலகத்தினுடைய கட்டுகளிலிருந்து விடுதலை அடையணும், பிசாசனுடைய கட்டிலிருந்து விடுதலை அடையணும். இதுதானே நம்மளுடைய ஆசை, இதுதானே நம்மளுடைய நோக்கம். இந்த உலகத்தில் நம்ம எடுத்து வைக்கிற சில கடினமான முயற்சிகள், ஆன்மீகம் சார்ந்த சில நெறிமுறைகள் எல்லாம் என்ன சொல்லி கொடுக்குது, இதுக்கு தானே. ஆகவே இதுதான் எண்டு ரிசல்ட், இதை நோக்கித்தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் அதுக்கு தான் வழிகாட்டுறாரு பாருங்கள். அவர் சொல்கிறாரு பாருங்கள், உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த வார்த்தையை தப்பாக புரிகிறாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட உண்மை இல்லை, அந்த உண்மையின்படி அவங்க பார்க்க முடியல, அவங்கக்கிட்ட ஒரு பிளவு வருகிற அந்த ஒரு சூழலை பார்க்குறோம், ஒரு பிளவை ஏற்படுத்துகிறது. இயேசு சுவாமி அந்த பிளவை பயன்படுத்தி என்ன செய்கிறாரு, அவங்க மேலே கோவப்படலை, ஒன்று ஒன்றுக்கும் அவர் என்ன செய்கிறாரு, அவர் விளக்கம் கொடுப்பதை நம்ம பார்க்குறோம். விளக்கம் கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. அதில் பாருங்கள், இந்த வார்த்தையை நம்முடைய உள்ளத்தில் வைக்க ஆண்டவர் விரும்புகிறார். வார்த்தை உனக்கு விடுதலை கொடுக்கும், அதான் சொல்கிறாரு, மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாக இருப்பீர்கள். மகன் யார்? யோவான் செய்தியில் பார்க்குறோம், வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளோடு இருந்தது, அந்த வார்த்தை கடவுளாகியும் இருந்தது, அந்த வார்த்தை தான் மனுர் எடுத்துச்சு. அதனால தான் வார்த்தையான தெய்வமே இறைவானு நம்ம பாட்டு பாடுறோம், பேசுகிறோம், ஜெபிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துன்னா வார்த்தை. அதனால தான் சொல்கிறாரு, டேப்பா என்னைய பார்க்குறல, என்னையே பார்க்குறாரு, நீ என்ன நான் பேசுகிற வார்த்தையை பாரு, நான் பேசுகிற வார்த்தையின் தந்தையிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதை தான் உனக்கு கொடுக்குறேன். அப்போ இயேசு கிறிஸ்து உருவமில்லாத தெய்வத்துக்கு ஒரு வடிவம் கொடுக்குறாரு அந்த வார்த்தையின் வழியாக. அதைத்தான் சொல்கிறாரு, பாருங்கள், என் தந்தையிடம் கண்டதை சொல்கிறேன், நான் என்ன பார்த்தேனோ அதை சொல்லுகிறேன், வார்த்தையால் சொல்கிறேன். அப்படி நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து கேட்டதை செய்கிறீர்கள் பாருங்களேன். அப்போ இந்த தெய்வம் நமக்கு காட்டுகிற வழி, அந்த உண்மையில் நம்ம விடுதலை பெற்றவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடவுள் இதெல்லாம் நம்மிடமிருந்து நம்மிடத்துல அவர் அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறார். பாருங்கள், எண்ணிக்கை நூலில் இந்த வார்த்தையை நம்பணுங்கிறத ஆழப்படுத்துகிற காரியம். புதிய இந்த பழைய ஏற்பாட்டில் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகு அந்த தெய்வத்தை, உள்ளார்ந்த தெய்வத்தை நம்பினாங்க, வார்த்தையான தெய்வத்தை நம்பினாங்க, வடிவமில்லாத தெய்வம் அவர், அவரை நம்பினாங்க. இதோ வடிவத்தோடு வந்திருக்கிற இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது, வார்த்தையை நீ நம்பு, இன்னைக்கு வார்த்தையின்படி வாழ பழகிக்கோ. இதுதான் நமக்கு இயேசு சுவாமி கற்றுக் கொடுக்குற ஒரு ஆழமான மையம். எண்ணிக்கை நூல் 11:23 பார்க்குறோம், ஆண்டவர் மோசையிடம், கடவுள் மோசையிடத்தில் சொல்கிறாரு, ஆண்டவரின் கை குறுகி விட்டதா, இப்போது எனது வார்த்தையின்படியே உங்களுக்கு நடக்குமா இல்லையா என்று பார். இப்போ பழைய ஏற்பாட்டில் சாத்ராக் மேசாக்கு அபேத்நேகோ அந்த உருவமில்லாத தெய்வத்தை எப்படி அவங்க தங்களுடைய உள்ளத்தில் அவங்க உணர்ந்து வைத்திருந்தாங்கனாக்க, இப்படி தான், எனது வார்த்தையின்படியே நடக்குமா. அப்போ ஆண்டவர் வார்த்தையை சொல்லிட்டாருன்னு அனுப்பிட்டார்னா அது நடக்கும். இசையா 55:10-11 நம்ம பார்க்குறோம், ஆண்டவருடைய வார்த்தையை எதுக்கு அனுப்புகிறேனோ அது வெற்றிகரமாக செயல்படுத்தாமல் வெறுமையாக இடத்துல திரும்பி வராதுன்னு சொன்ன அவருடைய வார்த்தையை நம்பினாங்க அந்த பிள்ளைகள். பாருங்கள், மத்தேயு நெகேமியா புத்தகத்தில் 5:13 பார்க்குறோம், நான் என் ஆடையை உதறிவிட்டு இவ்வார்த்தையின்படி நடக்காத ஒவ்வொருவரையும் கடவுள் இவ்வாறே தம் வீட்டினின்றும் திருப்பணியினின்றும் உதறிவிடுவாராக, அவர்கள் இவ்வாறு உதறிவிடப்பட்டு வெறுமையாக்கப்படுவர் என்றேன். இதற்கு சபையார் அனைவரும் ஆமேன் என்று சொல்லி ஆண்டவரை புகழ்ந்தனர். பின்னர் மக்கள் தங்கள் வாக்களித்தபடியே செய்தனர். பார்த்தீங்களா, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்காதவங்க உதறிவிடப்படுவார்கள், ஆண்டவர் உதறிவிட்டுடுவார். இதுதான் நடக்க போகிறது. மத்தேயு 13:21 பார்க்குறோம், அவர்கள் வேறற்றவர்கள், அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள், இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்த உடனே தடுமாற்றம் அடைவார்கள். அப்போ இறை வார்த்தை என்பது நமக்கு எல்லா உலகத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யம் கொடுக்குற ஒரு அடையாளமாக இல்லை. கண்டிப்பாக உலகத்தில் உனக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கும். ஆனால் இந்த இறை வார்த்தை ஏற்றுக்கொள்கிறவங்க இன்னல் உருவார்கள், வேதனை உருவார்கள். அப்போ இந்த வார்த்தை கொடுக்குற அனுபவம் என்பது துன்பத்தின் வழியாக உன்னை புடமிட்டு அடுத்த வாழ்வினுடைய அபிஷேகத்துக்கு கூட்டி செல்கிற ஒரு வல்லமை. இந்த வார்த்தையை நம்ம உண்டு, வார்த்தையின்படி வாழ்வது, இதுதான் அடையாளம். அந்த வாழ்வு என்பது கஷ்டம். இந்த உலகம் போகிற போக்கின்படி வாழணும் அப்படின்றது ஈஸி லைஃப், எப்படி வேணாலும் நீ வாழ்ந்துக்கலாம். இது எனக்கு பிடிக்குதா அதை தொடு, இது எனக்கு வேணுமா அதை எடுத்துக்கோ, அடுத்தவனை கொண்டு தான் அதை எடுக்கணுமா கொண்டுட்டு எடுத்துக்கோ, அவன் செத்தா என்ன சாப்பிட்டு போகிறான், செத்துட்டு போகிறான், உனக்கு என்ன கவலை, அடுத்தவன் கீழே விழுந்தா உன அதை பற்றி உனக்கு என்ன கவலை. இன்றைக்கி உலகம் அப்படிப்பட்ட ஒரு ஓட்டத்துக்குள்ளே ஓடிக்கொண்டு இருக்கிறது, கன்சியூமரிஸ்டிக் வேர்ல்டு என்று சொல்கிறோம், பயன்பாட்டு உலகம். அடுத்தவனை பயன்படுத்தி நீ வாழ்ந்துக்கிட்டு போயிட்டே இரு, அவன் உன்னையை பயன்படுத்தி வாழ்வான். கணவன் மனைவி என்கிற பயன்பாடு அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. பயன்பாடு இருந்தால் நீ எனக்கு கணவன், பயன்பாடு இருந்தால் நீ எனக்கு மனைவி. திருமணம் ஆன உடனே நெருங்கி பார்க்குறாங்க, இதோ என்னுடைய பல்வேறு விதமான பாயிண்ட் இது உள்ளே இருக்கிறது, கருத்துக்கள் நான் மேலோட்டமாக பேசுகிறேன். அவங்க பக்கத்தில் வந்து பார்க்கும்போது என்னுடைய நான் விரும்புகிற ஒரு பயன்பாட்டுக்கு நீ சரியாக வரல, அதனால் ஐ டோன்ட் வாண்ட் யூ. பாருங்க, பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, வயதாகி போயிடுச்சு, இதுக்கு மேலே இது இந்த வயசான ஆட்களை வச்சு என்ன பயன்பாடு இருக்கிறது, அதனால் தூக்கி வெளியில் போடு. பாருங்கள் பயன்பாட்டு உலகம், யூஸ் அண்ட் த்ரோ மெக்கானிசம். ஆகவே தான் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், இது உலகம் காட்டுகிற வழி. இந்த உலகம் காட்டுகிற வழியின்படி நீ போனின்னா நம்ம அழிந்து போவது உறுதி. ஆகவே தான் அழியாத ஒரு உலகத்துக்குள்ளே போகணுன்னா என்ன செய்யணும், அழியாத வாழ்வு கொடுக்கிற அந்த தெய்வத்தை உற்று நோக்கு. வேதம் சொல்லுகிற வழிகள் இது தான். யோவான் நற்செய்தியில் நம்ம பார்க்குறோம் 14:11, நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார், நான் சொல்வதை நம்புங்கள், என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். கடவுள் ஒரு படி இறங்கி வர்றார், வார்த்தையின்படி நீ நம்பியிருக்கணும், ஆனால் வார்த்தையின்படி நம்புறதுக்கு உனக்கு ஞானம் அறிவு இல்லைனாலும் பரவாயில்ல, நான் செய்கிற செயல்களை பார்த்தாவது நம்பு. அப்போ வார்த்தை ரொம்ப ஃபஸ்ட்டு வார்த்தையை தான் வைக்கிறாரு, செயல்களையே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, நீ வார்த்தைக்குள்ளே போகக்கூடிய அடையாளமாக மாறணும். அடையாளம் உனக்கு கொடுக்கப்படாது, இனிமே வார்த்தை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி அதை உணர்ந்து கொள்ள நம்ம மறுக்கிறோம். யோவான் 17:20, அவர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். பாருங்கள், வார்த்தையின் வழியாக நம்பிக்கை கொள்வோருக்காக. திருத்தூதர்கள் போய் என்னை பற்றி சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை கேட்டு யாவனும் நம்புகிறானோ அவர்கள் மீட்படையணும். நான் பேசுனதை கேட்டு மட்டும் இல்லை, என்னை பற்றி யார் ஒருவர் சான்று பகிர்ந்து அந்த சான்றை வேறொருவன் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் பக்கம் ஓடி வரானோ அவனும் மீட்கப்படுவான். அதனால தான் ஆண்டவர் நம்மளையெல்லாம் சாட்சியாக கூப்பிடுறாரு. தெசலோனிக்கர் எழுதப்பட்ட முதல் திருமுகம் 4:15 சொல்லுது, ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நாங்கள் உங்களுக்கு கூறுவது இதுவே. நாங்கள் பார்த்தது, நாங்கள் சாப்பிட்டது, நாங்கள் ஆண்டவரோட கொஞ்சி குழாவினது அதெல்லாம் இல்லைங்க, ஆண்டவருடைய வார்த்தையின்படி இதுவே. ஆண்டவர் வறுமுறை உயிரோடு எஞ்சி இருக்கும் நாம் இறந்தோரை முந்திவிட மாட்டோம். அதனால் நீ போய் அங்கே நிற்க போகிற, ஏற்கனவே செத்தவங்க ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்தவங்கெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் அங்கே நிற்கிறாங்க, தேர் வெயிட்டிங் ஃபார் யூ, உங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கு. அதனால தான் இறப்பின் வேலையில் நம்ம பாட்டு பாடுறோம். ஒரு பாட்டு நம்ம எங்களுடைய மந்திரிக்கிற புத்தகத்தில் இருக்குது, இறைவனின் புனிதர்களே துணையாய் நீர் வருவீர், தேவனின் தூதர்களே எதிர்கொண்டு வருவீர், இவர் ஆத்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னதர் திருமுன் ஒப்பு கொடுங்கள், உன்னதர் திருமுன் ஒப்பு கொடுங்கள். புனிதர்களெல்லாம் நம்ம கெஞ்சிரோம், வாங்க என்னை வந்து கூட்டிகிட்டு போங்க. அப்போ அவங்கெல்லாம் முந்திட்டு போயிட்டலைங்க, வெயிட்டிங். நம்மளெல்லாம் அந்த விசுவாசிகளை வரவேற்கிறதுக்காக அவங்க வரவேற்பறையில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம முந்தி போயிட முடியாது, அவங்கள தாண்டி நம்மளும் போய் அங்கே தான் நிற்க போகிறோம். கடவுள் இரண்டாவது வருகையின் போது தான் எல்லாம் ஒன்று கூட்டப்பட போகுது, அது வரைக்கும் அவங்கவுங்க வெயிட்டிங்கில் இருக்கிறான். மக்கள் இறந்தவர்கள் எல்லாம் காத்திருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான ஓட்டத்தை புரிந்து கொண்ட பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவருக்குள்ளே நிறைவாகி ஓடுறாங்க. அந்த வார்த்தையின் அனுபவத்தை பற்றி நான் பேசி கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது வார்த்தை வல்லமை அநேகரிடத்திலே குறைவாக இருக்கிறதே பார்க்குறோம். ஆலயத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம கோயிலுக்கு போகிறோம், நம்ம நினைக்கிறோம் இது போதும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படின்னு நினைக்கிற மக்கள் கூட்டம் 70% பேர் இருக்கிறாங்க. போதும், அது போய் போய் பூசையில் போய் ஒரு ஓரமாக நான் நின்றுட்டு வந்துட்டேன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம பூசைக்கு கண்டிப்பாக போகணும், பூசைக்கு போய் தகுதியான நிலையில் ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு தான் குருக்கள் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, எவர் ஒருவர் தகுதியான நிலையில் இருக்கிறீங்களோ அவங்க மட்டும் வந்து நற்கருணை வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த திருப்பலி என்கிறது ஒரு பெரிய மகிமை, அந்த மகிமைக்குள்ளே போகணுன்னு அங்கே என்ன நடக்குது, குருவானவர் வார்த்தையை தான் பிரயோகம் பண்ணுறார், வார்த்தை பயன்பாடு. இதை தான் பிசாசு உடைக்கிறான். ஒருத்தர் வந்து சபையை விட்டு போயிட்டார், நம்ம கத்தோலிக்க சபையை விட்டு போயிட்டாங்க. அவங்கள பார்க்கும்போது என்ன காரணம் ஒரு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். நீங்கள் என்ன, ஆ அந்த பூசையில் என்ன இருக்குது, சாமியார் பூசை வைக்கிறார், எனக்கு தூக்கம்தான் வருது. பாருங்கள், அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா அந்த வார்த்தையை உள்வாங்க அவங்க மறுத்துட்டாங்க. பூசையில் என்ன நடக்குது, தந்தை மகன் தூயாவி பேராலே அப்படின்னு சொல்கிற அந்த துவக்கத்திலிருந்து இறுதி தந்தை மகன் வரைக்கும் எல்லாமே இறைவன் தந்தை மகன் தூய் ஆவின்னு நாங்கள் இப்படி போடுற வரைக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா வார்த்தை பிரயோகம். குருவானவர் வார்த்தைகளை பயன்படுத்திகிட்டே இருக்கிறாரு. அப்போ அந்த வார்த்தைக்குள்ளே போக முடியாதவங்களாம் என்ன செய்கிறாங்க, வெளியில் ஓடுறாங்க. பைபிளை எடுத்து நிறைய பேர் படிக்க முடியாது. இந்த பூசைக்கு வரவங்க வெற்று திருப்பலி பார்ப்பாங்க, அப்படியே இருப்பாங்க. நம்ம அப்படியே அட்டன்டிவாக பார்க்குறது போல் தெரியும், சாமியாரை பார்த்துட்டே இருப்போம், ஆனால் மனசெல்லாம் வெளியில் இருக்கும். அப்படிப்பட்டவங்க அந்த வார்த்தை அனுபவத்துக்குள்ளே போக போகிறதில்ல. எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் குருக்கள் ஒன்று பேசிக்கிட்டு இருப்பாங்க, அங்கே உட்காந்து படித்த மேதைகளாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய எண்ண அலைகளை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க, வேறு சில காரியத்தை குறித்து சிந்தித்து கொண்டு இருப்பாங்க. தே ஆர் ஆல்சோ அவுட் ஆஃப் த ட்ராக். பாருங்கள், அப்போது இந்த வார்த்தை அனுபவம் இந்த திருப்பலியில் பெற்றுக்கொள்ள முடியாதவங்க அடுத்த வார்த்தையான இந்த பைபிளில் இருக்கக்கூடிய விவிலியத்தினுடைய வார்த்தை அனுபவத்துக்குள்ளே போக முடியாது. அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் அதை ப்ராக்டிஸ்க்குள்ளே வாங்க, வீட்டுக்குள்ளே போய் பைபிள் எடுத்து படிங்க படிங்கன்னு நாங்கள் கெஞ்சி கேட்குறதுக்கு காரணமே அதுதான். இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, நாங்கள் அடிக்கடி சொன்னால் கூட அதை மாற்றிக்கொள்ள அவங்க மறுக்கிறாங்க. என்ன, வீடுகளிலே தேவையற்ற அடையாளங்களை வைப்பது இது எனக்கு உதவி செய்யும், நான் அடிக்கடி சொல்லுவோம், அந்த கையில் கயிறை கட்டுறது, காலில் கயிறை கட்டுறது, இடுப்பில் கட்டுறது, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன அடையாளம்தான், நம்ம அதை தான் சொல்கிறோம். இதை கழட்டிட்டா எல்லாம் போயிடுமா? இல்லை, நீ ஆண்டவருக்குள்ளே உள்ளே வரணும், ஒரு முடிவோட கழட்டணும். நான் ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிறேன், இந்த கயிற்றை நம்பலை அப்படின்னு சொல்லி நீ என்ன செய்யணும், அந்த கயிறை அவுத்து தூக்கி போட்டுட்டு வார்த்தை அனுபவத்துக்குள்ளே வரணும். என் கண்களுக்கு முன்பாக நிறைய பேரை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன், அவங்க வாழ்க்கையெல்லாம் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறத நான் பார்க்குறேன். அதுதான் நம்ம யோசிக்கணும், இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்குன்னா நீ கயிறு கட்டிக்கோ, கண்டிப்பாக ஆண்டவ இந்த உலகத்தை நீ ஜெயிச்சிருவ. நிறையா ஜெயிச்சுட்டு நமக்கு முன்னாடி நிற்கிறவங்கெல்லாம் கையில் எல்லாம் 1.5 கிலோ கயிறு கட்டியிருக்கிறாங்க, காலில் கட்டியிருக்கிறாங்க, எங்கெங்கே கட்டியிருக்காங்களோ தெரியாது, வீட்டில் தகுடு வச்சுருக்கிறாங்க, தாயத்தை விற்கிறாங்க. பாருங்கள், நம்ம கயிறு தாயத்தை மட்டும் சொல்லலை, நம்ம பயன்படுத்துகிற சில பக்தி பொருள்கள் கூட, இதோ இந்த கேண்டில் வச்சுருக்கிறோமே, இது பலிபீடத்தில் இது வைக்கப்படணும், இது ஒரு ஆர்டர் நம்ம வச்சுருக்குறோம். சில வீடுகளில் நம்ம சில இந்த ஜபிக்கும் போது மெழுகுதிரி கொளுத்தி வைக்கிறது, அது ஒரு அடையாளம், ஜப நேரம் இது, நம்ம ஒளிரணும் அப்படிங்கிற அடையாளம். இந்த மெழுகுதிரி என்னை விடுவிக்கும் அப்படின்னு நினச்சின்னா அங்கே தான் நீ ட்ராக் மாறுற. நாங்கள் இங்கே அருங்குடையில் வந்த உடனே வார வாரம் தண்ணி மந்திரிச்சு எல்லாரும் கப்பு கப்பாக தூக்கிட்டு போகிறாங்க. பாருங்கள், தண்ணீர் நம்ம மந்திரிச்சு கொடுக்குறோம், அது உண்மை, அதில் நாம் அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம அதை செய்கிறோம். ஆனால் இந்த தண்ணி தான் எனக்கு எல்லாமே வாழ்வு கொடுக்கும், இந்த வாரம் எனக்கு இந்த தண்ணியை நாங்கள் 5 லிட்டர் கொண்டுட்டு போய் எல்லா பக்கம் ஊற்றிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா நீ சிலை வழிபாட்டுக்குள்ளே போகிறேன். இதுதான் வந்து கடவுளை விட்டுட்டு வார்த்தையான தெய்வத்தை விட்டுட்டு வேறு காரியத்துக்குள்ளே நம்ம நம்பிக்கையை வைக்கிறது. ஆண்டவர் அதை அறிவிக்கிறார். சிலர் என்ன செய்கிறாங்க, மந்திரிச்சு கொடுக்குறாங்கன்னு சொல்லி இந்த மெழுகுதிரிகளை வச்சுக்கிட்டு வாழ நினைக்கிறாங்க. சில பேர் என்ன செய்கிறாங்க, சில பொருட்களை வச்சுக்கிட்டு வாழ நினைக்கிறாங்க. ஜெபமாலை, ஜெபமாலையை வந்து ஜெபிக்கிறதுக்கான மாலை, சில பேருக்கு அதுவும் சிலை வழிபாட்டுக்குரிய அடையாளமாக மாறி இருக்கு. எப்படின்னா வண்டியில் கட்டி விட்டுருப்பாங்க, கழுத்தில் போட்டிருப்பாங்க, இதெல்லாம் நாங்கள் அறிவிக்கிறோம். இதற்காக நம்மளுடைய திருவவை வந்து இந்த ஜெபமாலையை கொடுக்கல. ஜெபமாலையை வந்து ஆண்டவருடைய அடியார்கள் வைத்திருக்கணும்னு நம்ம சொல்கிறோம், கண்டிப்பாக நம்ம வைத்திருக்கணும். கிறிஸ்தவர், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கையில் ஜெபமாலை இருக்கணும். ஏன்னா நீ எங்கே போறியோ, பைபிளில் பஸ்ஸில் போகும்போது எடுத்து இந்த ஜெபமாலை எடுத்து நீ ஜெபிக்கிறதுக்கு உனக்கு அது தூண்டும். ஆனால் அதை என்ன செய்கிறோம், ஒரு சில பேர் மந்திரிச்சு வாங்கி கழுத்தில் மாட்டிக்கிட்டு அதை ஒரு நாளும் எடுத்து ஜெபிக்கிறது கிடையாது. அப்போது வார்த்தை இல்லை. ஜெபித்தில் என்ன நடக்குது, அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் முடனே, விவிலியத்தினுடைய வார்த்தையெல்லாம் நீ ரிப்பீட் பண்ணுற, ஆண்டவர் அனுப்பின வார்த்தையை நீ ரிப்பீட் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு வல்லமை பிறக்கிறது. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயது என போற்ற பெருக வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்க. வெறுமனை ஜெபமாலையை கையில் சுற்றிக்கிட்டு நம்ம இப்படி இப்படி ஆட்டிக்கிட்டு இருந்தால் வல்லமை பிறந்துருமா? இல்லைங்க. அன்னை மரியால் வெறும் ஜெபமாலையை கழுத்தில் போட்டுக்கிட்டு போங்கப்பான்னு சொல்லலை, ஜெபமாலையை எடுத்து ஜெபியுங்கள் என்று சொல்லி கொடுத்தாங்க. அதை விட்டுடுறோம், ஜெபமாலை வச்சுக்கணும் அது ஓகே, ஆனால் ஜெபியுங்கள்னு சொன்னதை நீ பாருங்கள். அப்போ ஜபத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வல்லமை எங்கேருந்து வருதுன்னா நீ உச்சரிக்கிற வார்த்தையிலேருந்து வருது. உன் வீட்டுக்குள்ளே ஒரு கசப்பு இருக்கிறதா, நம்ம என்ன செய்யக்கூடாது? உடனே அங்கே ஓடுறேன், இங்கே ஓடுறேன், அந்த சாமி கிட்ட ஓடுறேன், இந்த சாமி எனக்கு மெழுகு திரி கொடுத்தாரு, இந்த சாமி வந்து ஒரு பச்சை துணி கொடுத்தாரு, வெள்ளை துணி கொடுத்தாரு, இந்த சாமி வந்து என் வீட்டை வந்து வாஸ்துப்படி இங்கிட்டு திருப்ப சொன்னார். நீ எந்த கன்றாவியை வேணாலும் செய்து கொள்ளுங்கள், ஆனால் ஒரே ஒரு விஷயம், எல்லாமே நாசமாய் போக போகிறது. பாருங்கள், இப்படிப்பட்ட அறிக்கையை செய்கிறவனும் ஆண்டவருக்கு விரோதமாய் அருவறுப்பாய் நிற்கிறான். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற பிள்ளைகளே, நம்ம வந்து எதுவுமே சொல்லலைன்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஓடக்கூடாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்ம இடத்துல பேசிக்கொண்டே இருக்கிறாரு. நாம தான் அதை புரிந்து கொள்ளாமல் என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளாமல் இருப்பது ஆண்டவருக்கு வேதனையை கொடுக்கிறது. பாருங்கள், இணைச்சட்டம் 16:11 ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள், உன் கடவுளாகிய ஆண்டவர் தம் பெயர் விளங்குமாறு தெரிந்தெடுக்கும் இடத்துல நீயும் உன் புதல்வர் புதல்வியர் ஆண் ஊழியர்கள் பெண் ஊழியர்கள் லேவியன் அந்நியன் அனாதை கைம்பெண் கடவுளாகி ஆண்டவர் திருமுன் மகிழ்வீர்களாக. எல்லாரும் மகிழ்ந்து கிடக்கணுங்க. அந்த மகிழ்ச்சிக்கு கடவுள் அத்தியாவசியமான ஒரு அடையாளமாக இருக்கிறார். கடவுள் வந்து அடையாளமாக இருக்கணும். நம்ம மகிழ்ச்சிக்கான அடையாளம் வேறு விஷயமாக மாறிடக்கூடாது. அன்பு உறவு. எப்படி உறவு வரும்? நீ சும்மா அப்படியே உட்காந்துருந்தா உறவு வந்துருமா? நீ நல்லா இருப்பா, உனக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரெண்டு வார்த்தையை போட்டிங்கன்னா அங்கே உறவு வரும். அந்த வார்த்தை பிள்ளைகளை கட்டி எழுப்போம், குடும்பங்களை கட்டி எழுப்போம். உங்கள் பிள்ளைகளை பார்த்து எப்போ பார்த்தாலும் நீ நாசமாக போடுவ, நீ அழிஞ்சு போடுவ, நீ போகிற காரியம் உருப்பிடாதுன்னு சொன்னால் அந்த பிள்ளைங்க அப்பா அம்மாவோட ஒட்டுமா? என்னடா எங்கள் அப்பா அப்போ பார்த்தாலும் இப்படிதே பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்வான்? தந்தையோட தாயோட இருக்கிற அன்புறவை முறிப்பாங்க. அப்போ வார்த்தை பிரயோகம், கட்டி எழுப்பு வார்த்தையால். பாருங்கள், இணைச்சட்டம் 18 நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள், 11 இறைவசனம் ஆண்டவருடைய வார்த்தையை 9 வாசிக்கிறேன். உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் நாட்டுக்குள் போன பின் அந்த வேற்றினத்தாரின் அருவறுப்பான செயல்களை கற்றுக்கொள்ளாதே. அடுத்தவங்க செய்கிறாங்கன்னு நீ செய்யாத, நீ உப்பா ஒளியாயிரு. அவன் தான் உன்னைய பார்த்து கற்றுக்கணும், நீ அவனை பார்த்து கற்றுக்கக்கூடாது. தன் புதல்வனை அல்லது புதல்வியை தீமிதிக்க செய்கிறவனும், தன் புதல்வியை புதல்வியரை தீமிதிக்க செய்கிறவன், குறி சொல்கிறவன், நாள் பார்க்கிறவன், சகுனங்களை நம்புகிறவன், சூனியக்காரன், மந்திரவாதி, ஏவி விடுகிறவன், மாயவித்தைக்காரன், இறந்தவர்களிடம் குறி கேட்கிறவன் உங்களுடைய இருத்தலாகாது. இவற்றையெல்லாம் செய்கிறவன் ஆண்டவருக்கு அருவறுப்பானவன். இப்படிப்பட்ட அருவறுப்பான செயல்களின் நிமித்தம் உன் கடவுளாகி ஆண்டவர் உன் முன்னிலையிலிருந்து அவனை துரத்தி விடுவார். உன் கடவுளாகி ஆண்டவருக்கு நீ முற்றிலும் உண்மையாயிரு. யாருக்கு? ஆண்டவருக்கு. ஆண்டவர் யார்? வார்த்தையான தேவன். அந்த வார்த்தையான தேவனுக்கு நீ எப்படி உண்மையாக இருப்பது? வார்த்தையை நம்பி வார்த்தைக்குள்ளே நீ வாழ்ந்து கொண்டிருப்பது. என் அன்பு பிள்ளைகளே, ஒரு சிலர் நாங்கள் சொன்ன உடனேயும் உடனே ஏற்றுக்கொள்கிறாங்க, உடனே தங்களை மாற்றத்துக்கு உட்படுத்தி கொள்கிறாங்க. ஒரு சிலர் எவ்வளோ சொன்னாலும் கேட்டுட்டு என்ன செய்வாங்க? அவங்க செய்கிறத செய்துகிட்டே இருப்பாங்க. அவங்க வாழ்க்கை பல வருஷமாக புலம்பலோடு போய்கிட்டே இருக்கிறத நான் பார்க்குறேன். ஒரு குடும்பம் இல்லை, நிறைய குடும்பம் பார்க்குறேன். அவங்க வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, என் மகனுக்கு வாழ்க்கையே கிடைக்கும் பாட்டு, என் மகனுக்கு ஆச்சேபிங்க பாதர், என் மகனுக்கா. நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். நாங்கள் சரிம்மா ஜெபம் பண்ணுறேன். வேறு என்ன சொல்லுவது? நாங்கள் தான் இங்கே அறிக்கை செய்து கொண்டிருக்கிறோமே. இதோ நீ வச்சிருக்கிற அந்த கட்டுகளை அவிழ்த்து போடு, ஆண்டவர் விடுதலை கொடுப்பாரு, உனக்கு வாழ்வு தருவார்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே. இதையெல்லாம் கேட்டுட்டும் நீ காலில் கயிறை கட்டிக்கிட்டு அழிஞ்சின்னா உன் வாழ்க்கை எப்படி விடுதலை அடையும்? நீ கையில் கயிறை கட்டிக்கிட்டு அழிஞ்சினா எப்படி விடுதலை அடையும்? உன் வீட்டில் தேவையற்ற பொருட்களை வச்சு கொண்டு இருந்தீங்கன்னா எப்படி விடுதலை அடையும்? யோசித்து பாருங்க. நான் ஒரு கனடாவுக்கு போயிருந்தப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு போயிருந்தேன். அங்கே ஒரு தேவையற்ற ஒரு பொருள் அங்கே ஒன்று இருந்ததை நான் பார்த்தேன். அந்த சகோதரிக்கிட்ட சொன்னேன் நான். கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு, அவங்க எப்படி நினைப்பாங்களோன்னு. அந்த சகோதரிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு பொருள் அங்கே பார்த்தேன், அது வந்து ஒரு அந்நிய தெய்வத்தினுடைய அடையாளம் தான் அது, அதை வந்து நம்ம அங்கே வச்சுருக்குறோமே அது எதுக்கு. அவங்க உடனே அப்போ தான் அவங்களுக்கு அந்த ஞாபகம் வருது, இல்லை ஃபாதர் அது ஒரு கிஃப்ட்டு வந்தது எங்களுக்கு. இந்த வீடு நாங்கள் வந்தபோது நிறைய பேர் கிஃப்ட்டு கொடுத்தாங்க, அது அதனால் அது ஒரு காஸ்ட்லி பொருள் தான், அது கிஃப்டாக வந்தது அதனால் வச்சுருந்தோம், யோசிங்க அப்படின்னு சொன்னேன். உடனே மறுநாளே அந்த சகோதரி பாருங்கள், இதே போல் 3 பொருட்கள் அந்த வீட்டில் இருந்தது, அவங்க அழகு பொருளாகத்தான் பயன்படுத்தி வந்தார்கள். இருந்தபோதும் நான் சொன்ன உடனே மறுநாளே தன்னுடைய காரில் வைத்து அத்தனை ஜாமானையும் எடுத்துகிட்டு வந்து அவங்க காமன் பிளேஸில் வச்சுட்டு போயிட்டாங்க. உண்மையாக சொல்கிறேன், அது விலை உயர்ந்த பொருளாக இருந்தது. நானாக இருந்தால் எப்படி உற்றுப்போனால் தெரியல, அது எப்படியாவது காசாக்கலாமான்னு பார்த்துருப்பேன். அவங்க அதை கூட யோசிக்கலை, மிகவும் பெருந்தன்மையோட கடவுள் தான் எனக்கு முக்கியம், மனுஷன் கொடுத்த பொருள் அல்ல, அந்த மனுஷனும் இல்லை, அது கொடுக்குற விலை மதிப்பில்லாத அந்த அடையாளமும் அல்ல, இதை போட்டால் காசு வரும் இல்லை. பாருங்கள், இந்த மனநிலை ஆண்டவருடைய பிள்ளைகளை வாழ வைக்கிறது. ப்ரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட மனநிலையோடு இருக்கிற பிள்ளைகளை தான் ஆண்டவர், தெரியலையா தெரிந்து கொள், உனக்கு அறிவுறுத்தப்படுகிற பொழுது நீ உன்னை மாற்றிக்கொள், ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுப்பார். என் அன்பு பிள்ளைகளே, வார்த்தையான தெய்வத்தை நம்பின சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத்நேகோ அன்று மட்டுமல்ல இன்றும் நிறைய பேர் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க, பெருமகிழ்ச்சியக்குரிய காரியம். ஆனால் ஒரு ஆத்மா காணாமல் போனால், 99 ஆடு நல்லா இருந்தாலும் அந்த ஒரு ஆடு தனியாக நிற்கும் போது கடவுள் எவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு. அதுக்காகத்தான் இந்த பேச்சு. இந்த ஒரு ஆடு எங்கே, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குதா, அல்லது நீ அந்த ஒரு ஆடாக இருக்கிறாயா? ஆண்டவர் உன்னை குறித்து தான் வேதனைப்படுகிறார். இன்று தவக்காலத்தினுடைய நிறைவை நம்ம நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது. ஆண்டவருடைய அன்புக்குள்ளே ஓடி வாங்க. உலகம் தருகிற மகிழ்ச்சி நிறைவுன்னு நினச்சி ஏமாந்துட வேண்டாம். வேதத்தினுடைய பக்கங்கள் உணர்த்துகிற நிறைவு என்பது இந்த உலகத்தை கடந்து எவன் ஆண்டவருடைய வாழ்க்கைக்குள்ளே போகிறானோ அவன்தான் நிறைவை காண முடியும். ஆகவே அந்த நிறைவு இதோடு நிறைவடைவதில்லை. நிறைவு என்பது வித்தியாசமானது என்பதை அறிந்து ஆண்டவருக்குள்ளே நிறைவாய் பயணிக்க நாம் இணைந்து ஜெபிப்போம். ஆமென்.
பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக, நினைத்தேன் நான் தர அனைத்தும் உங்கள் காணிக்கை, நினைத்தேன் நான் தர அனைத்தும் உங்கள் காணிக்கை, என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக.